நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. கோவை பிரஸ் காலனியிலிருந்து நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க ஸ்னேகாலயா விலங்குகள் காப்பகத்தின் நிறுவனர் SB கீதாராணி அவர்கள். இந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெற்றோர்களே வந்து முதியோர் காப்பகத்துல கொண்டு விட்டுறாங்க. வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம்னா அந்த கவிதைகள்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். நெஞ்சை நெகிழ வைக்கக்கூடிய கவிதைகள்லாம் நம்ம வாசிச்சிருக்கிறோம். அந்த மாதிரி பெற்றவர்களையும் குழந்தைகளையும் இந்த இடங்கள்ல விடுற இந்த சூழ்நிலையில இவங்களுடைய ஸ்னேகாலயா விலங்குகள் காப்பகத்துல பாத்தீங்கன்னா 250 தெரு நாய்களை வச்சு அவங்க பராமரிச்சுட்டு வர்றாங்க. இது தவிர போன மற்ற விலங்குகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாய் வந்து தெருவில் சத்தம் போட்டாலே நம்மளால வந்து தாங்க முடியல, பக்கத்து வீட்டு நாய் குலைச்சா தாங்க முடியல. 250 நாய்கள், அதுவும் இவங்களுக்கு முன்பின் பழக்கம் இல்லாத நாய்கள், வீட்டில் வளர்த்துட்டு கொண்டு வர ஊருக்கு போகிறோம் எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு அப்படின்னு கொண்டு விடப்பட்ட நாய்களும் இருக்குது, குட்டி நாய்களும் இருக்குது, வளர்ந்த நாய்களும் இருக்குது. இவங்க எப்படி இதை பராமரிக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம், சொல்லுங்க.
வணக்கம்மா. இந்த வாயிலா பிராணிகள் 250 நான் வச்சு பார்த்துட்டு இருக்கேன். 12 வருஷமா இந்த சேவையை நான் செய்கிறேன். எனக்கு இது ரொம்ப மன சந்தோஷத்தை கொடுக்குது. 250 மனுஷர்கள் ஒரு இடத்துல ஒத்துமையாக இருப்பாங்களாங்கிறது சொல்ல முடியாத காரியம். ஆனால் இவர்கள் கிட்ட ஒத்துமையும் அன்பான பண்பையும் மற்றவங்களை நேசிக்கிறதையும் நான் உணர்ந்திருக்கேன். இதை பராமரிச்சுட்டு வரதில் எனக்கு எந்த விதமான சிரமமும் இல்லை. நான் ஒரு மலையடிவாரத்தில் தான் இருக்கேன், அக்கம் பக்கத்துலலாம் அதிகமான வீடுகள் இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல தான் இவங்களை வச்சு பராமரிக்க முடியும். அப்படியாக வைத்து இவங்களுக்கு உணவு கொடுத்து இவங்களை காப்பாற்றிட்டு வர்றேன். அது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்குது. இது வந்து எனக்கு சிரமமான காரியமாகவே இல்லை, மனரம்யமான காரியம். இதை நான் செய்யணும்னு சின்ன குழந்தையிலேயே முடிவெடுத்ததுனால என் கடமைகளை முடிச்சதுக்கப்புறம் இந்த செயல்பாட்டில் நான் இறங்கியிருக்கேன். இந்த சேவை எனக்கு மன சந்தோஷத்தை கொடுக்குது. எத்தனையோ வளர்த்த குழந்தைங்களை தெருவில் விட வேண்டிய சூழ்நிலையில் எங்கே விடுறதுன்னு தவிக்கிறவங்களுக்கு இங்கே காப்பகத்தில் இடம் கொடுக்கறதுனால எத்தனையோ குடும்பங்களில் எத்தனையோ மனசில் சந்தோஷத்தை நான் கொடுக்குறேங்கிற ஒரு மன நிம்மதி எனக்கு இதில் கிடைக்கிறது.
சரி, இந்த விலங்குகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி வந்துச்சு? நீங்கள் சொன்னீங்க எல்லாம் உங்கள் கடமைகள்லாம் முடிச்சுட்டு அந்த எண்ணம் வந்து விலங்குகளை நேசிக்கிற எண்ணமே சின்ன வயசுல இருந்ததுன்னு சொன்னீங்க, எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம தெருவில் போகிறோம், சில நாய்கள் நம்மளை துரத்துது, அப்புறம் அந்த தெருவுக்கு போகவே நம்ம வந்து பயப்படுறோம். ஆனால் நீங்கள் ரொம்ப தைரியமாக அந்த நாய்களை பிடிச்சி உங்கள் வேனில் அங்கே கொண்டு போய் விடுறீங்க இல்லைங்களா? அது எப்படி சாத்தியம்? எப்படி உங்களுக்கு இதில் ஆர்வம் வந்துச்சு அதெல்லாம் சொல்லுங்களேன்.
பொதுவாக சிறு வயசுலேயே மனிதர்களுடைய அன்பே கிடைக்காம வளர்ந்தவனா, அதனால மனிதர்கள்கிட்ட இல்லாத ஒரு அன்பும் பாசமும் வாயிலா பிராணிகள்கிட்ட இருக்குதுங்கிறத நான் சிறு வயதிலேயே உணர்ந்திருந்தேன். அதனால தான் எந்த பிராணிகளோடையும் நெருங்கி பழகக்கூடிய ஒரு தைரியத்தை குழந்தை பருவத்திலேயே எனக்கு கிடைச்சிது. என்னுடைய சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சதுனால பணக்கார குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அன்புன்றது அந்த குடும்பத்தில் எனக்கு கிடைக்கல. தாய் தகப்பன்ட்டையும் கிடைக்கல, உற்றார் உறவினர்கிட்டையும் கிடைக்கல, திருமணமான கணவன்கிட்டையும் அந்த அன்பு எனக்கு கிடைக்கல. ஆனாலும் கடமைக்காக வாழ்ந்து என் வாழ்க்கை ஓட்டத்தை முடித்தேன். பிறந்த 2 குழந்தைகளுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் சுதந்திரவாளியானேன். சின்ன பருவத்திலேயே நான் இந்த மாதிரி வாயிலா பிராணிக்கு எனக்கு எப்படி அன்பையும் பாசத்தையும் கொடுத்து என்னுடைய குழந்தை பருவத்திலேயே என்னோட வளர்ந்த எத்தனையோ பிராணிகளை நினச்சி அவைகள் நினைவாக ஒரு காப்பகத்தை அமைக்கணுன்ற முடிவுக்கு வந்து நான் இந்த ஸ்னேகாலயா விலங்குகள் காப்பகம் என்பதை நான் தொடங்கினேன். சொந்த முயற்சியில் தொடங்கினேன். இன்றைக்கு வரைக்கும் எனக்கு சில அன்பான உள்ளங்கள் உதவி செய்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் நான் கடவுள்கிட்ட கேட்கும் பொழுது இதற்குண்டான தேவைகளை எங்கிருந்தோ கடவுள் அனுப்பி கொடுக்குறாரு. அதன்படியாக இந்த காப்பகத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். அதில் வந்து சந்தோஷப்படுறேன், உதவி செய்கிறவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
இப்போ நீங்கள் வீட்டில் நாய்கள் 250 நாய்கள் வச்சுருக்கிறீங்க. ஒரு நாய் பார்த்தீங்கன்னா ஒரு தெருவில் அடுத்த தெருவிலேருந்து ஒரு நாய் வந்தால் உள்ளே விடாது, அதுக்குண்டான எல்கையை அது வகுத்திருக்கும் இல்லைங்களா? அப்போ நீங்கள் வெளியே இருந்து உள்ளே கொண்டுட்டு வரும்போது இதுகளுக்குள்ள சண்டை வந்து அப்படி உங்களை ஏதாவது அதை தாக்குனா இது அப்படியெல்லாம் இருந்ததுன்னா சொல்லுங்களேன்.
ஒரு தெருவில் ஒரு பவுண்டரி வச்சு அந்த இதுக்குள்ளே தான் அந்த நாய்கள் இருக்கும். அடுத்த தெருவு நாய்கள் வந்தால் விரட்டி அடிக்குங்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஸ்னேகாலயா விலங்குகள் காப்பகத்தில் அப்படி அல்ல. ஏன்னா நான் இருக்கிற நாய்களை விட்டு வெளியிலேருந்து கொண்டு வர நாய்கள் வரும்பொழுது ஏற்கனவே இருக்கிறவங்க கிட்ட சொல்லுவேன், டே உங்களை மாதிரி தாண்டா இவங்களும் வராங்க, உங்களை மாதிரி தான் இவங்களும் அனாதைக, உங்களை மாதிரியே கொண்டு வந்திருக்கேன், இவன் நம்ம பாப்பா, இவனை ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொன்ன உடனே என்னுடைய வார்த்தைகளை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. உடனே எல்லாரும் வந்து அவனை சூழ்ந்து நின்று மோந்து பார்ப்பாங்க. இவன் கொஞ்சம் பயப்படுவான், ஒன்றும் பயப்படாதடா, இவனும் நம்ம பாப்பான்னு சொன்ன உடனே அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துக்கு போயிடுவாங்க. இவனும் கொஞ்ச நேரத்தில் அவங்களோட பழகிடுவான், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. இந்த ஒத்துமையை நான் இவங்க கிட்ட தான் பார்த்துருக்கேன், மனுஷங்க கிட்ட பார்த்ததில்ல. அதனால இவங்க கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்களும் இருக்கு.
நாய்களுக்கு மோப்ப சக்தியோட ஞாபக சக்தியும் அதிகம்னு சொல்லுவாங்க, அதை பத்தி சொல்லுங்களேன். நீங்க பார்த்து வியந்த சில குணாதிசயங்கள் நாய்கள் கிட்ட இருக்கும் இல்லையா, அதையும் சொல்லுங்க.
நாய்களுக்கு மோப்ப சக்தி, ஞாபக சக்தி, மனிதர்களை புரிந்து கொள்ளக்கூட சக்தி எல்லாமே இருக்குங்க. நம்ம பேசுற லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியும். நம்ம குழந்தையிலேருந்து என்ன வார்த்தைகள் பேசுகிறோமோ அதை நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கு. சொன்னபடி கேட்கறது, கீழ்படுகிறது, இதுக்கு மேல நம்ம செய்யக்கூடாதுங்கிற ஒரு வரைமுறை, எல்லாமே தப்பு செய்யறோம், தப்பு செய்துட்டோம், அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிற தன்மை எல்லாமே மனுஷங்களை விட அதிகமா இந்த பிராணிகளுக்கு இருக்குங்கிறத நான் இயற்கையிலே பார்த்துருக்கேங்க. நம்ம எது சொன்னாலும் அது கேட்கும் பார்த்துக்கோங்க. அது மாத்திரம் இல்ல, அவர்களுக்கு பிடிக்காத காரியங்களும் சில இருக்குங்க. அதாவது மனுஷன் மனுஷனை ஏமாத்தி பேச முடியும். நான் வந்து என் உள்ளத்துல ஒரு மூலையில எதையோ வச்சுக்கிட்டு வெளியில வெளிப்படையா வேற எதை பேச முடியும், நடிக்க முடியும். ஆனா அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு நடிக்கிறதும் புரியும். மனுஷன் உள்ள ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிறாங்கிறத மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது, ஆனா இந்த மிருகங்கள் கண்டுபிடிக்கும். இப்போ தீய எண்ணத்தோட ஒரு மனுஷன் வரானா அவனை பார்த்து குறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. நான் உடனே புரிஞ்சுப்பேன், ஓ என்னவோ விஷயம் இருக்குன்னு பார்த்தா கண்டிப்பா அவங்க கிட்ட பிடிக்கத்தகாத ஒரு குணம் இருக்கும். அதே மாதிரி குடிக்கிறவங்கள இந்த விலங்குகளுக்கு பிடிக்காது, அவங்கள பார்த்தாலும் குறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. கல்லெடுத்து அடிக்கிற சுபாவம் உள்ளவங்கள இதுகளுக்கு தெரியும், அப்படிப்பட்டவங்கள பார்த்து குறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. திருட்டுத்தனம் பண்ணணும், மத்தவங்களை ஏமாத்தணும், வஞ்சிக்கணும்ன்ற எண்ணம் உள்ளவங்களையும் இவங்களுக்கு புரியும். அப்பவங்கள பார்த்தாலும் இவங்க குறைச்சிக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள துரத்துவாங்க. அது மாத்திரமில்ல, குரூர குணம் உள்ளவங்கள நல்லாவே மிருகங்களுக்கு தெரியும், அவங்கள துரத்துவாங்க. இப்படிதான் நாய்கள் துரத்தும், நாய்கள் கடிக்குமே ஒளிஞ்சு. தெருவில் போற வர்ற யாரையும் தெருநாய்கள் கடிப்பதில்லை. அன்டைமில் போகும்போது, அதாவது குடிவெறியில் போறவங்கள நிச்சயமா நாய் கடிக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. இதெல்லாம் தாங்க நடக்குமே ஒளிஞ்சு. நான் என்ன வரைக்கும் 250 நாய்களை வச்சு பராமரிக்கிறேன், ஒன்று கொன்று சண்டை போட்டுக்காது, ஒன்று கொன்று பொறாமைப்படாது, ஒன்று கொண்டு இவனை கெடுக்கணும் அவனை கெடுக்கணும்னு நினைவுகள் இல்லை. அந்த உலகத்துக்கு நீங்க வந்து பார்த்தா, நேரில் பார்த்தா நீங்களே புரிஞ்சுப்பீங்க. 250 நாய்க்குள்ள உங்களை நான் கூட்டிட்டு போனாலும் புதுசா வர்றீங்களேன்னு உங்களை பார்த்து உருணோ குருணோ ஒண்ணுமே சொல்லாது. அவங்க எல்லாரும் கொலைப்பாங்க. நான் சொல்லுவேன், டே நம்ம அம்மாடா, நம்ம அப்பாடா, அண்ணன் வந்திருக்காங்க பாரு, நம்ம மாமா தெரிஞ்சவங்க, அம்மாக்கு தெரிஞ்சவங்க, உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொன்ன எல்லாரும் அமைதியாயி வாலாட்டி அவங்க கிட்ட அன்புக்காக போவாங்க. இது எந்த மனுஷங்க செய்வான் சொல்லுங்க பாக்கலாம். இப்படிப்பட்ட உலகம்தான் அது. அது மாத்திரம் இல்ல, இப்ப தெருநாய் தெருநாய் தெருநாயால தொல்லை, தெருநாயினால ஆக்சிடென்டல் ஆகிட்டே இருக்கு, விபத்துக்கள் அதிகரிக்குதுன்னு சொல்லி அநேகர் வந்து தெருநாய்களை ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு சொல்றாங்க. உண்மை அது இல்லைங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 10 ஆம்புலன்ஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க. 10 ஆம்புலன்ஸ் நீங்க கணக்கு போடுங்க. ஆவரேஜ் பிரகாரம் 10 ஆம்புலன்ஸ்ல ஒரு ஆம்புலன்ஸ்ல போற ஆக்சிடென்ட் கூட நாயால் ஆச்சுன்னு சொல்லவே உங்களால முடியாது. அப்படி நீங்க கணக்கு போட்டே பாருங்க. அவன் குடிச்சிட்டு ஹார்ஸ் டிரைவிங், குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது, அதாவது விதிமுறைகளை மீறி அவங்க போறது, இதுதான் விபத்துக்கு காரணமே ஒழிஞ்சு நாயினாலதான் ஆகுதுன்னு பொதுவா நாயோட தலையில இதை வச்சுக்கவே முடியாது, நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க கணக்கெடுத்து பாத்துட்டு ஒரு மாசத்துக்கு இத்தனை ஆக்சிடென்ட்ல இவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன் ஆச்சுங்களா. நாய்கள் அவங்க பாட்டுக்கு தெருவுல போறாங்க, குப்பை தொட்டியில சாப்பிடுறாங்க. முதல்ல மனுஷங்க கிட்ட குப்பை தொட்டிகளை ஒழிக்க சொல்லுங்க. குப்பை தொட்டிக்குள்ள குப்பையை போடுனா எந்த மனுஷன் கீழ்படுறான்? குப்பை தொட்டிக்கு வெளியிலதான் குப்பையை போடுறான். எல்லா குப்பையும் போட்டா எங்க குப்பையில பொறுக்கி சாப்பிடதான் தெருநாய்கள் வருது. குப்பை தொட்டியே இல்லாம தெருவை சுத்தமா வைங்களேன், அப்ப நாய்களே இருக்காது, நாய் தொல்லைகளும் இருக்காது. இதையெல்லாம் ஜனங்க புரிஞ்சுக்க, என்னைக்குமே மனுஷங்க கீழ்படியாத அந்த தன்மை நாய்களுக்குள்ள கிடையாதுங்க. நம்ம சொன்னதை கேட்கும். இங்க நீ போக கூடாது, வெளியில தான் இருப்பணும்னா ஒபீடியன்ட், அது கேக்குதுங்க. மிருகங்களுக்கு இருக்கிற கீழ்படுகிற குணம் இன்னைக்கு மனுஷங்க மத்தியில கிடையாதுங்கிறத நான் உறுதியா சொல்லுவேன்.
நல்ல சொன்னீங்க. அதாவது இது மூலமா நீங்க சுற்றுப்புறத்தையும் சுகாதாரமா வச்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்றீங்க. ஒரு 10 ஆக்சிடென்ட் நடந்தா ஒண்ணுதான் அது நாயினால ஏற்படுது அதுன்ட்டு நீங்க சொல்லியிருக்கீங்க. சரி, இப்ப இந்த இவ்வளவு நாய்களுக்கும் நீங்க முறையான தடுப்பூசிகள் அதெல்லாம் போட்டிருக்கிறீங்களா? வெறி நாய் இருக்குதா? என்ன ஒண்ணு கிடைச்சா கூட இன்னொன்னு அதுக்கு பரவிரும். முறையான சிகிச்சைகள் தடுப்பூசிகள்லாம் நீங்க போட்டுட்டு இருக்கீங்களா, அதை சொல்லுங்க.
எங்க காப்பகத்துல நாய்களை கொண்டு வரும்போதே தாங்க அதுக்கு ஆன்டிரேபிஸ், அதாவது பெருநோய் தடுப்பூசி போட்டுறோம். எல்லா நாய்களுக்கும் பெருநோய் தடுப்பூசி போடுறோம். குன்னூர்ல நைஜில்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து இலவசமாவே இங்க வந்து எங்க எல்லா நாய்களுக்கும் தடுப்பூசி போட்டு கொடுக்கறாரு. சீரநாயக்கம்பாளையத்துல மினி வாசுதேவன் சொல்லிட்டு ஒருத்தர் வச்சிருக்காங்க, அந்த அம்மாவும் எங்களுடைய வாக்கெல்லாம் தடுப்பூசி போட்டு வெறிநோய் தடுப்பூசி போட்டு பாதுகாக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, கருத்தடி அறுவை சிகிச்சையும் எங்களுக்கு இலவசமாக செய்து கொடுக்குறாங்க. அதனால எல்லா டாகுக்கும் ஆன்டி ரேபிஸ் ஆன்டிபயோட்டிக் எல்லாம் போட்டு நாங்கள் நல்லா வச்சுருக்கோம். எல்லா நாய்களுக்கும் வெறி வராதுங்க. இப்போ நாய் கடித்தாலே நம்ம எதற்காக பாதுகாப்பாக ஊசி போடுறோன்னா, வெறிநோய் இருக்குமா, தெருநாய்களுக்கு வெறிநோய் இருக்குமான்னு தெரியாது. அதனால எந்த நாய் கடிச்சாலும் வீட்டு நாய் கடிச்சாலும் கூட நம்ம தடுப்பூசி போட்டுக்கிறோம், அது தவறு கிடையாது. ஆனால் எல்லா நாய்க்கும் வெறி இருக்கு, வெறிநோய் நாய் கடிச்சா இப்படி அப்படிங்கிறது இல்லை. அப்போ இந்த மாதிரி தடுப்பூசி போட்ட நாய்கள் எங்க காப்பகத்துல இருக்கிறனால அதனால அபாயம் யாருக்கும் இல்ல. தெருவில் இருக்கிற நாய்களுக்கும் நாங்க தடுப்பூசி போட்டு காப்பாத்துறோம்.
இத்தனை நாய்களுக்கும் நீங்க எப்படி சாப்பாடு கொடுக்குறீங்க?
தினமும் நாங்க வெளியில இருந்து நாய் கொடுக்கறவங்க அரிசி எல்லாம் எங்களுக்கு இலவசமா கொடுப்பாங்க. அது மாத்திரம் இல்ல, கொஞ்சம் விலை கொடுத்தோம் நாங்க வாங்கிப்போம். அப்புறம் இந்த நாய்களுக்கு வந்து நாங்க கேட்போம், இந்த மாதிரி ஏதா உங்களுக்கு தேவையில்லாத உணவுப் பொருட்கள் இருந்தா எங்களுக்கு கொடுங்க, இந்த மாதிரி பராமரிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, வீட்டில் வேண்டாதது அவங்களுக்கு தேவையில்லை, இந்த அரிசி தேவையில்லை, நாங்கள் தர்றோமா அப்படி கொண்டு வந்து கொடுப்பாங்க. விலைக்கும் சிலர் கொண்டு வந்து எங்கிட்ட, ஏழைங்கள்லாம் விலைக்கு கொண்டு வந்து எங்ககிட்ட விற்பாங்க, அதை நாங்கள் வாங்கிப்போம். இந்த மாதிரியாக ஒரு நாளைக்கு 50-60 கிலோ அரிசி போடுறோம். அதே மாதிரி வெஜிடபிள்ஸு இந்த காய்கறி கடைகள்லாம் போய் கொஞ்சம் குறைஞ்ச விலை கொடுத்து கொஞ்சம் அவங்க கொடுக்குற நிறைய பேர் எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் வாங்கி இதோட மிக்ஸ் பண்ணி எல்லாம் அதுகளுக்கு உணவு கொடுக்குறோம். சிலர் இந்த விலங்குகள் மேலே ஆர்வலர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பெடிகிரிங்கிற உணவு இருக்குது கடைகளில் விற்கிது, அதை எங்களுக்கு வாங்கி டொனேஷன் மாதிரி கொடுக்குறாங்க. சிலர் எங்களுக்கு இந்த மாதிரி பொருட்கள் வாங்கி வச்சுருக்கோமா, வந்து எடுத்துகிட்டு போங்கன்றாங்க. எனக்கு வந்து ஒரு ரொம்ப வண்டி இல்லாமல் ரொம்ப வாடகை கொடுத்து வண்டியெல்லாம் எடுத்து கஷ்டப்பட்டு இருந்தேன். அப்போது அருண் அண்ட் ராஜ்குமார்ன்ற இரண்டு சகோதரர்கள் வந்து பார்த்துட்டு, ஐயோ இந்த அம்மா இவ்வளோ டாக் வச்சுட்டு இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு எங்களுக்கு ஒரு அழகான ஒரு சின்ன வேனை அதை ஸ்பான்சர் பண்ணாங்க. அந்த வேன் இருக்கனால உணவுப் பொருட்களை எங்கே இருந்தாலும் யாராவது கொடுத்தா அதை போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்து இவங்களுக்கு கொடுக்குறேன். அது மாத்திரம் இல்லை, இங்கே இருந்தாவது நாய்கள் அடிபட்டுருக்கு, இந்த மாதிரி ரோட்டில் அடிபட்டு கிடக்குது, இந்த மாதிரி குட்டிகள் நிறைய கிடக்கு அப்படின்னு, இங்கே கிடக்குது அங்கே கிடக்குதுன்னு எனக்கு ஃபோன் வந்துச்சுன்னா உடனே அவங்க கிட்ட அந்த இடத்துக்கு போய் அந்த வேன் மூலமாக அதை எடுத்து ரெஸ்கியூ பண்ணி எடுத்துகிட்டு வந்து எங்கள் காப்பகத்தில் வச்சு மருத்துவ உதவிகள் எல்லாம் கொடுத்து அவங்கள காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். உணவுக்கு இது வரைக்கும் கடவுள் எங்களுக்கு ஒரு குறையும் வைக்கலை. யாருக்கிட்டையும் போய் நாங்கள் கையேந்தவும் இல்லை, கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். கடவுள் எங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் வயிறாடாம உணவு கொடுக்கறாரு, கடவுள் தான் இதற்கு காரணம்.
இப்போ தெருநாய்கள் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஃபோன் பண்றாங்க, இப்போ வெளியூருக்கு திடீர்னு டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாங்க. அப்புறம் அபார்ட்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய இடங்களில் நாய் வளர்க்கக்கூடாதுன்னு எல்லாம் சொல்றாங்க. சில இடங்களில் சம்மதிக்கிறாங்க, சில இடங்களில் சம்மதிக்கிறது இல்லை. அந்த மாதிரி வளர்த்த நாய்களை வந்து உங்ககிட்ட விடும்போது சில நாய்கள் அதோட சொந்த இடத்துக்கே திரும்ப போயிடும் இல்லைங்களா? அதெல்லாம் உங்ககிட்ட எப்படி பழகுது? ஒரு 5-6 வயசு நாய்க்குட்டின்னு வைங்க, அது எப்படி உங்ககிட்ட பழகுது?
இப்போ நாய்களை குழந்தைங்க மாதிரி வளர்த்தவங்க தெருவில் விட முடியாதுங்கிறதுனால ஏதா காப்பகம் இருக்கான்னு பார்க்கும்போது என்னுடைய நம்பரை கூப்பிட்டு அழைப்பாங்க. நாங்கள் போய் அதை எடுத்துகிட்டு வருவோம். அவங்க ஏதாவது சிறு உதவிகள் எங்களுக்கு செய்வாங்க. அப்போ அதை பெற்றுக்கொள்வோம். ஏன்னா இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடணும் இல்லைங்களா, அதை நாங்கள் மனப்பூர்வமாக வாங்கிக்கிறோம். வீட்டில் வளர்த்து விடுற நாய்க்கிட்ட ஒரு டொனேஷனாக நாங்கள் கண்டிப்பாக வாங்கி தான் செயல்படுறோம். அது எங்களுக்கு எல்லா தெருநாய்களுக்கும் உணவு கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்குது. ஆனால் புதுசாக அந்த நாய்கள் வந்தாலும் அந்த நாய்கள் வந்து தங்களுடைய எஜமானனை நினச்சி விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு ஏங்கி, ஏன்னா நாய்கள் வந்து வளர்த்தவங்களை விட்டுட்டு வந்தால் ரொம்ப ஏங்கி போயிடும். அந்த மாதிரியான ஏக்கம் அவங்களுக்கு ஒரு நாள் தான் இருக்கும். நாங்கள் அன்பா அவைகள்கிட்ட இங்கே எப்படி பரிமாறுறோமோ அதை பரிமாற்றத்தில் அவங்க எங்களோட மிங்கிள் ஆகிடுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக ஒரு அம்மா நமக்கு இருக்காங்க, இந்த அம்மா நமக்கு போதும் அப்படின்ட்டு அவங்க எங்ககிட்ட மன முட்டு வாழ்றத நாங்கள் கண்கூடாக பார்க்குறோம். ஒரு 4 நாள் கழிச்சு அந்த ஓனர் வந்தால் கூட அவங்கள மறக்க மாட்டாங்க, அவங்கள நினைவு வச்சு வாலாட்டுவாங்க, அவங்க பக்கத்தில் போவாங்க. ஆனால் அவங்கள விட்டுட்டு என்னுடனேயே அவங்க ஓடி வர்றதும் எங்கூட பழகிறதும் இங்கே சந்தோஷமாக அவங்க இருக்கிறத அந்த ஓனரே பார்த்து கையெடுத்து கும்பிடுவாங்க. அம்மா இத்தனை வருஷம் வளர்த்தியும் அது ஏங்குமோன்னு கவலைப்பட்டு தான் வந்தோம், இப்போ உங்ககிட்ட இவ்வளோ அன்பாக இருக்கே அதுவே எங்களுக்கு போதும்னு சந்தோஷமாக மனநிறைவோடு அவங்க போகிறதே எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும்.
சரி, இப்போ நம்ம நிறைய சின்ன பசங்களை தெருவில் பார்க்குறோம். ஓனான் போனால் கல் எடுத்து அடிக்கிறது, நாய்க்குட்டி போனால் பின்னாலே ஓடுறது, குச்சியை வச்சு இது பண்ணுறது, அந்த மாதிரி பசங்களை நீங்கள் பார்த்து, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா முதல்ல 250 மனிதர்களை வந்து ஒரு இடத்துல சேர்த்து உட்கார வைக்கிறது கஷ்டம். ஆனால் இந்த நாய்கள் வந்து இந்த விலங்குகள் ஒருத்தனுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கிறது இல்லை, அதுங்க பாட்டுக்கு இருக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரி பசங்கக்கிட்ட நீங்கள் ஏதாவது அவங்க புரியும்படியாக இந்த சின்ன வயசுலேயே எடுத்து சொன்னது உண்டா?
உண்டு. ஏன்னா நான் ஒரு முறை இப்படி சாலையில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பையன் ஓனான நூலில் கட்டி எருக்கங்குச்சி வச்சு அடிச்சுக்கிட்டு ரொம்ப துன்புறுத்திட்டு இருந்தான். அது ரொம்ப என் மனசை பாதிச்சுது. நான் உடனே அந்த பையன்கிட்ட இருந்து அந்த ஓனானை வாங்கிட்டேன். வாங்கிட்டு ஏன்ப்பா இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த எருக்கங்குச்சியால் 1 அடி அவனுக்கும் கொடுத்துட்டேன். கொடுக்கும்போது ரொம்ப வலிச்சதுன்னு கத்துனான். அப்போ நான் சொன்னேன், வலிக்குது இல்லையா? ஆமாம், எல்லா பசங்களும் சொன்னாங்க ஆமான்னு. அப்போ இதே வலி அந்த இதுக்கு வலிக்கும் இல்லையா, ஏன் செய்கிறீங்கன்னு போது எங்கள் தாத்தாலாம் சொல்லியிருக்காங்க ஓனானை பார்த்தா அடிச்சு கொல்லணும். தண்ணி கேட்டப்போ தன்னுடைய மூத்திரத்தை ஊத்தி குடிக்க சொல்லிச்சு. அணில் தான் இளநீரை கொடுத்துச்சு. அதனால ஓனான அடிச்சு கொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் இப்படி பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன், தாத்தா பாட்டி எல்லாம் நீங்க எல்லாம் சாப்பிடலன்னா சாப்பாடு ஊட்டுறதுக்காக பல கட்டுக்கதைகளை சொன்னாங்கப்பா. இந்த கட்டுக்கதைகள்ல தான் இது ஒண்ணு. நீயே சொல்லு, நீ படிக்கிற பையன் எத்தனாவது படிக்கிறேன், ஏழாவது படிக்கிறேன்னு சொன்னான். ஏழாவது படிக்கிறல்ல, நீ யோசிச்சு பார்க்க வேண்டாமா? ஓனானால மூத்திரத்தை ஊத்தி கொடுக்க முடியுமா? எவ்வளவு இவ்வளவுண்டு கொடுக்கும், அது மாதிரி குடிக்க முடியுமா? இளநிய வந்து அணில் உடைக்க முடியுமா? குடுவால் வச்சு வெட்டுமா? யோசிச்சு பாரு. இதெல்லாம் கட்டுக்கதைகள். இப்படி கட்டுக்கதைகளை சொல்லி சொல்லிதான் உங்களுடைய மனசையெல்லாம் பெரியவங்க பாலடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி தவறு செய்யக்கூடாதுப்பா. அது ஒரு உயிர், எவ்வளவு வலிக்குது. நீ ஒரு அடி அடிச்சதுக்கே கத்தரையே, எத்தனை அடி அடிச்சு அது வாயில இருக்கம்பால் எல்லாம் ஊத்திருக்கே, அது எவ்வளவு துடிச்சிருக்கும். இந்த பாவத்தை மறுபடியும் செய்யாதீங்க, கட்டுக்கதைகளை நம்பாதீங்க, நல்ல பசங்களா இருக்கணும். அந்த எல்லா 7-8 பசங்க இருந்தாங்க, எல்லாரும் எனக்கு ஒரு பேப்பர்ல உடலாலையும் உள்ளத்தாலையும் இனிமே நாங்க தவறு செய்ய மாட்டோம் அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கணுமே அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட நான் கடந்து வந்தேன். உண்மையிலேயே பெற்றோர்களும் பெரியவங்களும் தான் குழந்தைங்களுக்கு நல்லதை கத்துக் கொடுக்கணும். சிறு வயசுலேயே அன்பையும் இரக்கத்தையும் பாசத்தையும் கத்துக் கொடுத்தா நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும், அன்புள்ள குழந்தைங்களை உருவாக்க முடியும். அவங்க நாளைக்கு முதியோர் இல்லத்துல தன் பெற்றோரை கொண்டு போய் விடமாட்டாங்க, முதியவர்களை மதிப்பாங்க, கூட்டு குடும்பங்கள் உடைக்கப்படாது, எல்லாம் ஒத்துமையா வாழ முடியும். டெரரிஸ்ட், அதாவது இந்த மாதிரி டெரரிஸ்ட் எல்லாம் உருவாக மாட்டாங்க. கொலை, கொள்ள, கற்பழிப்பு இந்த மாதிரியான வன் முயற்சிகள்ல ஈடுபட மாட்டாங்கிறது என்னுடைய அபிப்பிராயம்.
உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க.
நான் சின்ன குழந்தையில பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்தேன். அம்மா அப்பா ரெண்டு பேரும் அந்த காலத்துல இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணதுனால அந்த காலத்துல எதிர்ப்பு இல்லைங்களா இதுக்கு, அதனால அப்பாவுடைய தாத்தா அப்படி அவங்க வீட்லயும் என்ன யாரும் விரும்ப மாட்டாங்க. குழந்தை பருவத்துல அம்மா வீட்லயும் யாருமே என்ன நேசிக்க மாட்டாங்க. ஆனா குழந்தையா இருந்த எனக்கு அது புரியாது. அப்போ பணக்கார குடும்பம், செல்வ செழிப்பு நிறைஞ்ச குடும்பமா இருந்தாலும் அந்த குடும்பத்துல இருந்து எனக்கு அன்பு கிடைக்காதனால நான் தனிமையில உட்காந்து சின்ன குழந்தையிலேயே வருத்தப்படுவேன். காட்டுக்குள்ளதான் இருப்பேன், காட்டுக்குள்ளதான் விளையாடுவேன். ஏன்னா என்ன மத்தவங்க சேர்த்துக்க மாட்டாங்க விளையாட்டுக்கு. அந்த நேரம் எல்லாம் என்னோட விளையாடுறதெல்லாம் அணிலும் முயலும் நரியும் குரங்கு குட்டிகளும், அப்போ பாம்பும் கூட என் பக்கத்துல வந்து விளையாடும். நான் இதெல்லாம் பார்த்து பயப்படவே மாட்டேன். அந்த காலத்துல டார்ஜான் படம் பார்த்திருக்கேன். அப்போ இந்த டார்ஜான் வந்து யானை கூட குரங்கு கூட அதெல்லாம் உதவி செய்யறதெல்லாம் பார்க்கும்போது நானும் பெருசாகி இப்படி எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனா காலம் வந்து என்ன இப்படியே கடந்து போய் கல்யாணம், நான் 2 குழந்தைங்களை பெற்றேன், ஆணொன்னு பொண்ணுன்னு. அவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் எல்லாம் முடிச்சு என் கடமைகளை முடிச்சேன். அன்பில்லாத ஒரு கணவனும் கிடைச்சாரு. அவரும் என்னை விட்டு கடந்து போனதுக்கு அப்புறம் தனிமையாக்கப்பட்டேன். என் கடமைகள் முடிக்கப்பட்டதுனால நான் இந்த சேவைக்கு கடந்து வந்தேன். என்னுடைய இளமை காலத்து கனவு இது. இந்த கனவு வந்து எனக்கு இப்போ நிறைவேறி இருக்கு. இப்ப யாரும் என்னுடைய சுதந்திரத்தை தடுக்க முடியல. அம்மா நல்லா இருக்கட்டும், இந்த மாதிரி செய்யட்டும்ன்றதுனால 12 வருஷ காலமா இந்த வாயிலா பிராணிகளை எல்லாம் சேகரிச்சு பாம்புக்கு கூட நான் உதவி செய்திருக்கேன். பாம்பு நாங்க பேசினா கூட கேட்கும். எங்க ஷெல்டர் பக்கம் பாம்பெல்லாம் வரும், பெரிய கோபுரா எல்லாம். அப்போ எங்க குழந்தைங்க எல்லாம் கத்துவாங்க, காட்டி கொடுப்பாங்க, அம்மா இப்படி வந்திருக்குன்னு. அப்ப நான் சொல்லுவேன், டே அவனும் நம்ம பாப்பா தாண்டா, அவனை ஒன்னும் செய்யாதீங்கன்னு சொல்லுவேன். இதுக்கெல்லாம் பேசாம இருந்துரும், அவனை கடிக்க போக மாட்டாங்க. நான் அந்த கோபுரா கிட்ட பேசுவேன், நீங்க எங்களை எல்லாம் கடிச்சிடாதப்பா, நாங்கெல்லாம் பாவம், நீ பாட்டுக்கும் வழியில போயிடு, நாங்க உன்ன ஒன்னும் செய்ய மாட்டோம் போ. உடனே அது பாட்டுக்கு நெளிஞ்சு போயிடும், எங்களை உபதிரவப்படுத்தாது. இந்த பாம்பும் கூட இந்த மாதிரி மனுஷருடைய வார்த்தையை கேட்கும். எந்த ஜீவராசியும் தங்களை துன்பப்படுத்தாம மத்தவங்களை துன்பப்படுத்தாது. ஆனா இந்த மனுஷன் மாத்திரம் தன்னை துன்பப்படுத்தாதவங்களை கூட துன்பப்படுத்துகிற குணம் மனுஷனுக்குள்ளதான் இருக்கு. இதை நினைச்சுதான் நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். மனுஷங்கள் மிருகங்கள் கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு.
பழைய பாடல் கூட ஒண்ணு உண்டு, அது பழம் பாடல் என்ன சொல்லுதுன்னா, குதிரையை பார்த்தா எத்தனை அடி தள்ளி நில்லு, மாடை பார்த்தா எத்தனை அடி தள்ளி நில்லு, யானையை பார்த்தா எத்தனை அடி தள்ளி நில்லு, ஆனா விஷமுள்ள மனிதருக்கு கண்ணு முன்னாலே நிக்காத அப்படின்ட்டுங்கிற ஒரு செய்யுள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. உங்களை தொடர்பு கொள்ளணும்னா தொலைபேசி எண்?
என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8870024443. இந்த தொலைபேசி நம்பருக்கு நீங்க என்ன கூப்பிட்டீங்கன்னா எந்த நேரத்திலையும் உங்களுக்காக வேண்டி அந்த இடத்துக்கு நேர்ல வந்து சேவை புரிய நான் மனப்பூர்வமா சந்தோஷமா ஒப்பு கொடுக்கறேன். நீங்க என்ன கூப்பிடலாம், உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யணும்னு நினைச்சீங்கனாலும் எங்களை கூப்பிட்டு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யலாம்.
மனிதர்கள்ட்ட இருந்து கத்துக்கக்கூடிய பாடம் போய் இப்ப நீங்க 250 நாய்கள் இருக்குது, அதுல இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்னு அப்படின்ட்டு நிறைய நீங்க சொல்லியிருக்கிறீங்க. உள்ள ஒற்றுமை, உள்ள ஒண்ண வச்சு புற ஒண்ணு பேசாது, புதுசா யாரும் வந்தா கூட டே சும்மா இரு, இது நம்மளோட சேர்ந்த வந்தான் அப்படின்னு சொல்லும் போது அமைதியா வரவேற்கும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதையும் தவிர சின்ன குழந்தைகளுக்கு அந்த வன்முறையை, போனா பட்டாம்பூச்சிக்கு பின்னாலேயே ஓடுறது, கல்லெடுத்து அடிக்கிறது, அதை குழந்தைத்தனத்திலேயே வந்து நிறுத்திட்டோம்னா ஒரு நல்ல சந்ததியினரை கூட நம்ம உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தையும் சொல்லியிருக்கிறீங்க.
உதாரணமா குழந்தைங்களுடைய மனசுல விதைக்கும் போதுதான் அந்த குழந்தைங்களுடைய மனசுலேருந்து விருட்சமாக வளருங்கிறது பெரியவங்க சொல்லியிருக்கிற ஒரு கருத்து. ஏனென்றால் என்னுடைய பேரை சின்ன குழந்தையில எறும்புகள்லாம் போனால் காலில் போய் மிதிப்பான். அப்போ அவங்ககிட்ட நான் சொல்லுவேன், தம்பி அப்படி செய்யக்கூடாது பாவம், ஏன் பாட்டி அப்படின்னு என் இடத்துல கேட்பான். அப்போ நான் சொல்லுவேன், அப்பா எறும்பு வெளியே வந்திருக்கு, அம்மா எறும்பும் பாப்பா எறும்பும் வீட்டில் இருக்கு, அப்பா வருவாங்க சாப்பாடு கொண்டு வருவாங்கன்னு காத்திருக்கும்பா. நீ இந்த அப்பா எறும்பை கொன்னுட்டினா அப்பா எறும்பு எப்படி திரும்பி போகும்? அப்பா எறும்பு போகலன்னா அம்மா எறும்பும் பாப்பா எறும்பும் அழுகும் இல்லை? இப்போ நீயும் மம்மியும் இருக்கீங்க, பப்பா வெளியே போயிட்டு வரலன்னா எங்க பப்பான்னு கேட்டு அழுவி இல்லப்பா. அது மாதிரி தான், அதனால நீ அப்படி செய்யக்கூடாது பாவம் இல்லையா. அவன் புரிஞ்சுக்குவான், உடனே கேட்பான், இது மம்மி எறும்புன்னு சொல்லுவேன். ஒரு சின்ன எறும்பு காமிச்சு இது அப்படின்னு கேட்பான். நான் சொல்லுவேன், இது பாப்பா எறும்பு. அப்ப அவன் சொல்லுவான், பாவம் இல்லை பாட்டி, குருவியை பார்த்தா பாவம்பான், கோழியை பார்த்தா பாவம்பான், கொசுவை பார்த்தா கூட பாவம் இல்லை பாட்டி, அடிக்கக்கூடாது இல்லை பாட்டி, ஆமா அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். அவன் ரொம்ப மென்மையுள்ளவனா இருக்கான். என் பொண்ணு சொல்லுவா, இப்படியெல்லாம் அவனை கோழையா மாத்திட்டீங்க, அவன் கோழை இல்லம்மா, அவன் நல்லவனா இருப்பான், அன்புள்ளவனா இருப்பான், அறிவுள்ளவனா இருப்பான், நீ வேணா பாருன்னு. அதே மாதிரியே இன்னைக்கு அவன் அறிவுள்ளவனாவும் அன்புள்ளவனாவும் அப்பா அம்மாவை நேசிக்கிறவனாவும் இருக்கான், எல்லாரையும் நேசிக்கிறவன், எல்லாரும் வேணும்னு நினைக்கிறான். இப்படி நம்ம பெரியவங்க ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் ஜீவகாருண்யத்தை கற்றுக் கொடுத்தோம்னா கண்டிப்பா ஒவ்வொரு குழந்தைங்களும் அன்புள்ள குழந்தைங்களா வருகிற நாட்கள்ல உருவாவாங்க. ஒரு அன்புள்ள சமுதாயத்தை ஒவ்வொரு பெற்றோரும் உருவாக்க முடியுங்கிற, அது மாத்திரம் இல்ல, அக்கம் பக்கத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கும் நம்ம கத்துக் கொடுத்தோம்னா நம்ம தான் ஒரு அன்பான சமுதாயத்தை உருவாக்குற பெரியவங்களா இருப்போங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இதை நிச்சயமா செய்யலாம். ஒரு பெற்றோர் நினைக்கிறாங்க, டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், என் பையன் பெரிய உத்தியோகத்துக்கு போகணும், வெளிநாட்டுக்கு போகணும், சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது தவறில்ல. ஆனாலும் அதோட கூட ஜீவகாருண்யங்கிற ஒரு குணத்தையும் நம்ம குழந்தைங்களுக்கு கத்து கொடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன நல்ல கதைகளை சொல்லி கொடுத்து, நல்லதை சொல்லி கொடுத்து வளர்த்தோம்னா அவங்க நல்லவங்களா இருப்பாங்க, பயம் இல்லாதவங்களா இருப்பாங்க. நாயை பார்த்தா கடிச்சிடும், பூனையை பார்த்தா பிரண்டிடும், அதை பார்த்தா இது அங்க போகாத, எங்க போகாத, இருட்டுக்குள்ள போகாத, பேய் வரும், பிசாசு வரும், இப்படியான கற்பனையான வேண்டாத காரியங்களை குழந்தைங்க மனசுல விதைக்காம நல்ல எண்ணங்களை விதைச்சோம்னா நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியுங்கிறத நம்பிக்கையோடு உங்களுக்கு சொல்றேன்.
எல்லா மதங்களும் வலியுறுத்துவதும் இதுதான், அன்பு, கருணை, நேசம். இந்த மூணும் இருந்ததுன்னா நல்ல சமுதாயமா உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம் மேடம்.
வணக்கம்மா.
என்ன நேயர்களே, கீதாராணி அவங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாம் கேட்டீங்களா? அவங்க காப்பகத்துக்குள்ள பாம்பு வந்துருச்சுன்னா அந்த பாம்பு கூட பேசுவாங்களாம், பேசி வந்த வழியே அந்த பாம்பு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, விலங்குகள்கிட்டயும் நம்ம அன்பையும் பாசத்தையும் காமிச்சோம்னா அந்த விலங்குகள் கூட நமக்கு நன்றி உடையதாக இருக்கும் அப்படிங்கறதுதான் அவங்க சொல்ல வந்த கருத்தே. அப்புறம் சின்ன குழந்தைகள் கிட்ட பூச்சி இனங்கள் மேலையும் பறவை இனங்கள் மேலையும் விலங்குகள் கிட்டயும் அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. பட்டாம்பூச்சியோ நாயோ ஓனானையோ பார்த்தா கல்லெடுத்து அடிக்கிறது, கம்பெடுத்து அடிக்கிறது, அதெல்லாம் கூடாது. ஒரு எறும்பு போகுதுன்னா அப்பா எறும்பு சாப்பாடு வாங்க போயிருக்குது, அம்மா எறும்பும் குழந்தைகள் எறும்பும் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கதை சொல்லி, அவங்களோட பேரனுக்கு கதை சொல்லி அந்த அன்பை எவ்வளவு அழகா வெளிப்படுத்தினாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தை நம்ம குழந்தைகள் கிட்ட உருவாக்கும் போது ஒரு நல்ல தலைமுறையினரை நம்மளால உருவாக்க முடியும் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் அடிப்படை தேவை அன்புதான் இல்லைங்களா? ஒரு சமாதானமான, சுமூகமான, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வேணும்னா மனிதர்கள்கிட்டயும் சரி விலங்குகள்கிட்டயும் சரி அன்பை நம்ம வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ல வந்த கருத்து. சரி நண்பர்களே, நிகழ்ச்சியை கேட்டிருப்பீங்க. நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 2431055. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.